ஃபீபா நேர்களை இந்த நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம் எல்லாரையுமே சமீபத்தில் உலுக்கின காரியம் பிரபல பாடகி பவதாரணி அவர்களுடைய மரணம். நம்முடைய திரை உலகத்திலே மிகவும் பிரபலமாக இருக்கின்ற இசையமைப்பாளர் சிறந்த ஒரு பாடகருமான இளையராஜா அவர்களுடைய மகள். அவள் இறந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கான காரணம் கேன்சர். இந்த கேன்சர் மரணத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக இருக்கிறது உலக அளவில். 2020 கணக்கின்படி 10 மில்லியன் மக்கள் இந்த கேன்சர் வியாதியினால் இறந்திருக்கிறார்கள். எனவே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வையும் அது தடுப்பதற்கான சில வழிமுறைகளையும் தான் நம்ம இந்த நாளில் கலந்துரையாட இருக்கிறோம். இதனை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள டாக்டர் மிஸ்ஸஸ் ரீட்டா சலமோன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் ஃபார்மர் பிரின்சிபல் ஆரஞ்சு ட்ரீ ஸ்கூல் ஆஃப் நர்சிங் காரைக்குடி, அங்கிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. ஃபீபா நேர் சார்பாகவும் ஃபீபா வானொலி சார்பாகவும் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம்.
வணக்கம் மேடம்.
உங்களை பற்றி ப்ரீஃபாக ஒரு 2 லைன் சொல்ல முடியும்.
நன்றி மேடம். இந்த நேரத்தில் உங்களோடு கூட ஃபீபா நேர்களோடு கூட இந்த கலந்துரையாடலில் நான் பங்கு பெறுவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலக புற்றுநோய் தினத்தை அனுசரிக்கிற இந்த நாட்களில் இந்த நேரத்தில் அதை குறித்து நான் பேசுவதற்காக எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆரஞ்சு ஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் நர்சிங் காரைக்குடியில் பணிபுரிந்து கொண்டிருந்து இப்பொழுது நான் நர்சிங் கன்சல்டன்டாக இருக்கின்றேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கு பங்களிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
இந்த வேர்ல்ட் கேன்சர் டே இது அனுசரிப்பதனுடைய நோக்கம் என்ன?
ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது வந்து உலக அளவில் பண்றாங்க. இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதுக்குரிய புற்றுநோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை வராமல் தடுக்கிறதுக்கு இது அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இதை ஆரம்ப நிலையிலே கண்டறியவும் அதற்குரிய சிகிச்சைகளை ஊக்குவிப்பதற்கும் சர்வதேச அளவில் இது அனுசரிக்கப்படுகிறது. அதன் மெயினான ஃபோக்கஸ் முதன்மை குறிக்கோள் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புற்றுநோயால் ஏற்படும் பாதிப்புகளையும் இறப்புகளையும் கணிசமாக குறைப்பதற்காகவே இது அனுசரிக்கப்படுகிறது.
அதாவது இது பத்திய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அது வராமல் தடுக்கிறதுக்கு, இதுக்கான ஒரு வழிமுறைகளை மக்கள் மத்தியில் வந்து பறைசாற்றுறதுக்கு இந்த ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த புற்று நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
சரி மேடம். அதாவது எப்படின்னா, இந்த புற்று நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை தெரிஞ்சுப்போம். இயல்புக்கு மாறாக கட்டுப்பாடற்று உயிரணுக்கள் பிரிந்து பெறுகிறது தான் உடல்ல, அப்படி திடீர்னு அப்படி பெருகுவது தான் புற்றுநோய். தமிழ்ல அந்த வார்த்தை புற்றுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்திருப்போம் இந்த கரையான் புற்று எல்லாம் பாத்தீங்கன்னா, எதிர்பாராத நேரத்துல எங்கேயாவது இருக்கும், அது திடீர்னு அளவுக்கு அதிகமா பெருகிட்டு இருக்கும். அப்ப இது வந்து இந்த மாதிரி கட்டுப்பாடற்று உயிரணுக்கள் பிரிகின்றன. இதனால என்ன ஆகுதுன்னா, நேரடியாகவோ அல்லாட்னா மறைமுகமாகவோ கேடுதரும் உடற்கட்டிகள் இந்த நிணநீர் மூலமாகவோ பிற உறுப்புகளுக்கும் பரவுது. இதன் மூலமா இப்படி பரவுறதுனாலதான் இது உயிரையே பறிக்கும் அளவிற்கு. இப்ப இதை அறிமுகப்படுத்தும் போது மேடம் திருமதி பவதாரிணி அவர்களை குறித்து சொன்னாங்க, அந்த அளவுக்கு உயிரையே பாதிக்கும் அளவிற்கு இது போய்விடுகிறது. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்னன்னா, 14 லட்சம் ஒரு வருஷத்திற்கு பாதிப்பு, இந்த நாட்டில் 14 லட்சம் பேருக்கு ஒரு வருஷத்தின் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இது 2040 இந்த 20 வருஷத்துல 20 லட்சமாய் அதிகரித்து விடும் நிலையில் இருக்கின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை வாயில ஏற்படுற சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ஓரளவு குறைந்துதான் இருக்கிறது. அதாவது 7-8 பேருக்கு, 100,000 7-8 பேருக்கு அது வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், அப்புறம் நுரையீரல் புற்றுநோய், வாயில ஏற்படுற புற்றுநோய், இதனுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகமாய் போய்கொண்டேதான் இருக்குது. அடுத்து உலக அளவில் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 2025 அதாவது இப்பவும் 2020 விட கம்பேர், அதோட ஒப்புமை படுத்தி பார்க்கும் பொழுது 2025 அதனுடைய இந்த ரேட், அதனுடைய அளவு 12.8% அதிகரிக்கப்படும், அதிகமாகிவிடும் என்று அந்த ஒரு அச்சுறுத்தலில் நாம் இருக்கிறோம். அதனால இப்படி அது அதிகரித்து கொண்டே போறதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நேரத்துல நம்ம அதை குறித்த விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது.
அழகா சொன்னீங்க மேடம். இந்த கேன்சரோட வகைகள் என்ன, அது எப்படி வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பா மேடம். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அது ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு பல காரணங்கள் உண்டு. அத எளிமையா உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உடல் உறுப்புகளில் ஏற்படும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு உறுப்பில் ஏற்படும் கேன்சருக்கு ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு. நான் இப்ப பொதுவாகவே சொல்கிறேன், முக்கியமா முதல் இடத்துல இருக்கிறது புகையிலை, பான் பராக் இவற்றை உபயோகிப்பது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த கேன்சர் வருகிற அந்த கேன்சர் வருகிற அளவுல கிட்டத்தட்ட 22% இந்த புகையிலையினால் மட்டுமே வருகிறது. அதாவது எப்படின்னா, இந்த புகையிலையை வாயில போட்டிருப்பாங்க, அத நாள் முழுக்க வாயிலையே வச்சுட்டே இருப்பாங்க, தமிழ்ல குதப்பிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வாயிலையே இருக்கும், அப்படியே வச்சிருக்கிறதுனால 22% அதனால வருது. அடுத்தது மோசமான உணவு பழக்கங்கள். அப்புறம் இப்ப எல்லாமே வந்து வேலை செய்யறது அமர்ந்தே வேலை செய்யற மாதிரி இருக்குது, மாறி போன வாழ்க்கை முறை, அதிகமான மதுபானம், நோய் தொற்றுக்கள், இதெல்லாமே கூட கேன்சரை உருவாக்குகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்குள்ளறையே நம்ம உடல் ரீதியா என்னன்னா, உடல்ல இருக்கிற பல விதமான ஹார்மோன்கள், பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய், இதெல்லாம் வர்றதுக்கு இந்த ஹார்மோன்கள். அடுத்து மரபியல், ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ், அடுத்து பரம்பரை, ஹெரிடிட்ரி, இதெல்லாமே கூட இந்த புற்றுநோய் வருவதற்கு காரணமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால தவறான உணவு பழக்கங்கள், ஈவன் இப்ப பரோட்டா சாப்பிடுறதுனால அந்த மைதாயில இருக்கிற ஒரு சில கண்டென்ட்ஸ் மூலமா எப்படி வருது, அதே போல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதுல இப்ப அதாவது வைத்திருக்கிற பிரிசர்வேட்டிவ், நிறமிகள், கலரிங் ஏஜென்ட், இதன் மூலமாக எல்லாம் வருது அப்படிங்கிறது ஆராய்ச்சியின் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. போட்டிருக்கிற உடை, அந்த ட்ரெஸ் ஒரு சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமாய் டைட்டா கண்டினியூஸா அதே மாதிரி பருத்திகளை தவிர்த்து போடுவது, யூஸ் பண்ற ஹேர் டை, இப்படிப்பட்ட காரணம் இதெல்லாம் கூட இதற்கு காரணமாய் ஆகிறது. சரி, அடுத்தது நம்ம புற்றுநோயின் வகைகள் அப்படின்றது கேட்டாங்க. புற்றுநோய் 5 வகைகள் அதுல புற்றுநோயில இருக்குது. அதுல காசினோமா அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு அதுல அதாவது அதை மூடி வைத்திருப்பதற்கு எபிதீலியல் செல்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதன் மூலமாக அந்த செல்லுகள் அதாவது அதை மல்டிப்ளை ஆகிறதுனால அது வந்து கட்டுப்பாடற்று பெருகுவதனால் ஏற்படுகிறது காசினோமா. இது வந்து இது மற்ற சுற்றியுள்ள திசுக்கள் மற்றும் உறுப்புகளை நிணநீர் கணுக்கள் மூலமாக பாதித்து ஏற்படுகிறது காசினோமா, அந்த காசினோமான்னு சொல்லுவாங்க. அடுத்தது சார்கோமா அப்படிங்கிறது எலும்பு அல்லது மென்மையான திசுக்களில் ஏற்படும் வீரியமிக்க கட்டி, அந்த அப்படிப்பட்ட புற்றுநோய் வந்து சார்கோமா அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லிம்போமா அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் செல்களில ஏற்படுற புற்றுநோய், இதை நிணநீர் மண்டலத்துல ஏற்படும் புற்றுநோய் சொல்லலாம். அதே போல இத மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிறது பிளாஸ்மா செல்களில் ஏற்படுகிறது, அதாவது இரத்த அணுக்கள்ல, இது 3வது வகை. அடுத்து லுக்கேமியா என்பது வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜை இரத்த அணுக்களை உருவாக்கும் திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய். கடைசி 5வது சொல்றது பாத்தீங்கன்னா, மூளை மற்றும் முதுகு தண்டில ஏற்படும் புற்றுநோய்கள். இதுதான் இந்த 5 வகையாக புற்றுநோய்களை நாம் பிரிக்கலாம்.
இந்த ஐந்து வகையில என்னென்ன புற்றுநோய்கள் வருது? ஐந்து வகை சொன்னீங்க அழகா. ஒவ்வொரு வகையிலும் வந்து ஒவ்வொரு விதமான புற்றுநோய் வந்து பாதிக்கும், ஒவ்வொரு உறுப்பை பாதிக்கும். அது என்ன டாக்டர்?
அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க கார்சினோமா கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அது வந்து மெயினா இப்போ நம்ம உலக அளவுல பெண்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாயில ஏற்படுகிற புற்றுநோய், சர்விக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கர்ப்பப்பையினுடைய வாய். இது வந்து குறிப்பா அநேகம் பெண்கள் இதனாலே பாதிக்கப்படுகிறாங்க. அடுத்தது பிரஸ்ட் கேன்சர், இது மார்பகத்துல ஏற்படும் புற்றுநோய். இதுவும் தாய்ப்பால் கொடுக்காமல் விட்டுவிடுகிற காரணத்திலிருந்து ஆரம்பித்து இன்னும் பலவிதமான ஹார்மோன்களினால் வருகிறது. அதே போல ஓரல் கேன்சர், வாயில ஏற்படுகிற புற்றுநோய். அடுத்தது லங் கேன்சர், நுரையீரலில் ஏற்படும் புற்றுநோய். அடுத்து கல்லீரல், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளிலும் புற்றுநோய் பாதிக்கிறது. அது தவிர எலும்புகளில் வர்ற புற்றுநோய், அது ரெண்டாவது வகையில சொன்னேன் இல்லையா, சார்கோமா அப்படிங்கிறது எலும்புகளை பாதித்து, அதாவது நம்முடைய ஜாயின்ஸ் சொல்றோம் இல்லையா, இணைப்புகள், எலும்பு இணைப்புகள், அதை அசைக்க முடியாதபடி இருக்கிற புற்றுநோய். அதே போல லுக்கேமியான்னு சொன்னது இரத்த புற்றுநோய், இதுவும் உயிரை குடிக்கும் ஒரு பயங்கரமான கோரமான புற்றுநோய்.
ஓகே டாக்டர். அதாவது இப்போ சொன்னீங்க கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஏர்லியராக நம்ம டிடெக்ட் பண்ணலாம், அதோடைய ப்ரிவென்ஷன் கேர் இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாக. இப்போ இதை தடுக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கிருப்பா ரெண்டு கேட்டிருக்கீங்க, கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பையின் வாயின் புற்றுநோய். இப்போ நான் ஏற்கனவே விளக்கமாக புற்றுநோய் எதனால் வருகிறது அப்படின்றத உங்களுக்கு காரணிகளை பற்றி நான் சொன்னேன். அப்போ அந்த காரணிகளை நாம் தடுத்து நிறுத்திவிட்டாலே புற்றுநோயை ஓரளவுக்கு பேரளவிற்கு தடுக்கலாம். இப்போ குறிப்பாக இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறத வந்து மேமோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணி அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை விட அதுக்கு முன்னால ஒரு நிலைமை என்னன்னா, சுய பரிசோதனை, பெண்களுக்கு அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து அவர்களாகவே ஒவ்வொரு மாதமும் அதை பண்ணி பார்த்து எளிமையாக ஏதாகிலும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இதன் மூலமாக பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த லெவல் மருத்துவரை பார்த்து தேவைப்பட்டால் மேமோகிராஃபி பண்றது. ஆக பிரஸ்ட் கேன்சருக்கு முதல் காரியம் சுய பரிசோதனை, மார்பக பரிசோதனை. அதே போல அந்த சர்வைக்கல் கேன்சருக்கும் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து, அவர்களுக்கு ஒருவேளை வெள்ளை போகுதல் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதை விட்டுட்டு அது பரவாயில்ல இதுதானே அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவை அதன் அந்த வெள்ளைப்படுதலில் குறிப்பாக அது முகர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பேட் ஸ்மெல், அது சகிக்க முடியாதபடி ஒரு ஒரு வாசம், நாற்றம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் மருத்துவரை பார்க்க வேண்டும். இதெல்லாம் மிகவும் ஏர்லி ஸ்டேஜ்லயே இதெல்லாம் நம்ம ஈஸியா இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அதற்கு பாத்தீங்கன்னா தடுப்பூசி, அதற்கு இருக்கிறது HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இந்த தடுப்பூசியை போடலாம். அதே போல இந்த கல்லீரல், இதெல்லாம் கல்லீரல் புற்றுநோய் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை இப்ப நம்ம குழந்தைகளுக்கிலிருந்தே போட ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் போடும் பொழுது அதை நம்ம தடுத்து விடலாம். இது வந்து குறிப்பாக இப்ப சொல்லப்பட்ட இந்த ரெண்டு புற்றுநோய்க்கு. மற்றபடி பொதுவாக தடுக்கும் முறைகள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல புகையிலையை பற்றி சொன்னேன், நம்ம பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் புகையிலையினுடைய அது எவ்வளவு ஒரு கொடூரமானது, கொடுமையானது, அது எப்படியாய் உடல் உயிரை பறிக்கிறதுன்றத சொல்லணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லெவல்லயே சொல்லித்தர வேண்டிய விஷயம் உடல் பருமனை குறைத்தல், உடல் உழைப்பின்மை. பிள்ளைங்க வந்து இப்ப விளையாடுறது பிளே கிரவுண்டுக்கு போறதே கிடையாது. அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது உடல் பருமனால எப்படிப்பட்ட பாதிப்புகள் வருகிறது, நோய் தொற்றுக்கள், ஆல்கஹால், அது தவிர சுற்றுச்சூழல் மாசுபாடு, பொல்யூஷன், தொழில்சார் புற்றுநோய்கள் கூட இருக்குது. அவங்க தொடர்ந்து அதே ஒரு இடத்துலயே வேலை பார்த்து கொண்டே இருக்கும்போது நிறைய ஃபர்டிலைசர்ஸ், அதே போல அஸ்பெஸ்டாஸ் சம்பந்தமான தொழிற்சாலை வேலை பார்ப்பது, அதே போல சாய பற்றாய்களில் கண்டினியூஸாக, அதாவது இதை நான் சொல்றதெல்லாம் தொழில் சார்ந்து அதிக நாட்கள் அதிக வருடங்கள் அதில் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் அதிகம். அதே போல ஈவன் இந்த ஃபிளெக்ஸ் பண்றாங்க இல்லைங்களா, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஸ் கலாச்சாரம் ரொம்ப இருக்குது, ஃபிளெக்ஸ் எதுக்கு எடுத்தாலும் வைக்கிறாங்க. அந்த ஃபிளெக்ஸை தயாரிப்பவர்களுக்கும் கூட அதிக அளவிலே பல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கதிர்வீச்சும் மூலமாகவும் இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது மூன்றில் ஒரு பங்கு அளவு புற்றுநோயை நாம் தடுத்து விடலாம். அப்ப நம்ம குடும்பங்களிலேயோ வீட்டுல ஒவ்வொருத்தரும் சரியான உணவு பழக்கங்களை வைத்துக் கொண்டால் அதுவே பல புற்றுநோய் வருவதற்கு வராமல் தடுப்பதற்கு நம்ம வீட்டுல இருந்து அதை ஆரம்பிச்சிடலாம்.
அந்த உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேடம்?
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கும் சரி வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, நீங்க என்ன வாங்குவீங்க, என்ன உங்க விருப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க போய் எல்லாம் சொல்றது, இப்ப இருக்கிற வார்த்தை என்னன்னா ட்ரெண்ட். இப்ப இருக்கிற ட்ரெண்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். அவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து பீஸா, பர்கர், இன்னும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய, நான் ஒருவேளை ரொம்ப கம்மியா சொல்லலாம், இன்னும் என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படின்னா வேற நாடுகளில அந்த நாடுகளின் சீதோஷண நிலைக்கு ஏற்றாற் போல அவங்க அதற்குரிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சு தயாரிச்சு அவங்க அங்க சாப்பிடுறாங்க, அது அவர்களுக்கு நார்மல். ஆனா அதே உணவுகளை பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பெல்ஜியன் ஸ்வீட்ஸ் பிடிக்குதுன்னு சொல்றாங்க, அதை ஆர்டர் பண்ணி அது இந்தியாவில விக்குது சரிங்களா, அது இங்க சாப்பிடுறாங்க. ஆனா அதை வந்து இங்க பண்ணணும்னா அதற்கேற்றாற் போல ப்ரிசர்வேட்டிவ், அதற்கேற்றாற் போல, அப்ப அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வரும் பொழுது வேதி கெமிக்கல்ஸ் அதெல்லாம் சேர்த்துடுறாங்க. அப்போ அது நம்ம நாட்டுல அதிகமாக சாப்பிடுவது நமக்கு அது தீங்கை விளைவிக்கிறது, அதுதான் விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏற்றாற் போல, அதாவது நம்ம சாப்பிடுற உணவே போதும், இட்லியை பற்றி நம்ம மணிக்கணக்காய் பேசலாம், வீட்டுல தினமும் ஆவியிலே வேக வைத்து கொடுக்குற இட்லி அதனுடைய அருமை, பிள்ளைகளுக்கு அதை வந்து அருமையா பண்ணி கொடுத்தா போதும். கீரை வகைகள் அதெல்லாம் அவங்க எடுத்துக்கணும், சிறு தானியங்கள் அதை எடுத்து சாப்பிடணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாம் இப்ப ரொம்ப ட்ரெண்ட் பிரியாணினா அந்த பிரியாணி தான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. எளிமையான உணவுகளும் அந்த பழக்கங்களுமே பெரிய 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 மார்பல்களை நம்மளுக்கு கொண்டு வரும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து விட்டாலே போதும்.
அதாவது நம்மளுடைய அந்த பாரம்பரிய உணவுகள் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் வறுக்காம நவதானியங்கள், அது நிறைய அரிசி வகைகள் இருக்குது, காய்கறிகள், இதெல்லாமே நம்ம வந்து உட்கொண்டாலே நம்ம வந்து இதை வந்து பெரும்பாலும் தடுக்கலாம் அப்படின்னு.
நிச்சயமா.
அது இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதில் போடு உணவுகளில் போடுகிற அந்த கலர்ஸ் நிறத்தை கூட்டுறதுக்காக, ஒரு கலர்ஃபுல்லா அந்த ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்றதுக்காக கொடுக்கறது, இதெல்லாமே ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், அதாவது கேன்சர் வர வைக்கக்கூடிய ஒரு காரணிகளா இருக்குது. இதெல்லாம்
இருக்குது நிச்சயமா. அதாவது இப்ப வந்து இதை தடுக்கிறது அப்படின்னா நம்ம போய் வந்து என்ன சொல்றது, எல்லாம் ஒரு ஒரு சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு படைக்களத்துல போய் நின்று இதை தடுக்க போறோம்னு சொல்றது கிடையாது. நம்ம வாழ்க்கை முறையில் அன்றாடம் நாம் செய்யும் செயல்களிலே நம்ம ஒவ்வொன்றையும் மனதில் வைத்து நம்ம செய்யும் பொழுது அதுவே நம்மளுடைய உடல் நம்மளுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தி பாதுகாத்து புற்றுநோய் வராமல் நம்ம தடுக்கலாம். அதான் நீங்க சொன்ன மாதிரி நல்ல காய்கறிகள் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் பழக்க வழக்கங்களிலே கொண்டு வந்து விட வேண்டும். சரியான உணவு பழக்கத்தை, ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை அன்றாட பழக்கமாச்சு கொள்ள வேண்டும்.
அடுத்ததா இதை வந்து எப்படி நம்ம ஏர்லியரா நம்ம டிடெக்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரமா ஸ்டேஜ் ஒன் அந்த ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணிட்டா நிச்சயமா கொஞ்சம் பெரும்பாலும் அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே உண்டு. ஸோ அந்த ஏர்லி டிடெக்ஷன் அந்த ஸ்கிரீனிங் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்?
கண்டிப்பா மேடம். அதாவது இதுல பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறியப்படலாம் அப்படிங்கறது வந்து முதல்ல மக்களுக்கு அது தெரியணும். குறைந்த செலவில நிறைவான இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நிறைய இருக்குது. அப்ப அந்த சோதனைகளை பண்ணுவதற்கு மக்கள் முதல்ல வந்து முன்வர வேண்டும். இப்ப வந்து நிறைய சொல்றாங்க, உடல் பரிசோதனைகளை நீங்க வந்து பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து சரியான நேரங்களில் பண்ணணும். இன்னொன்னு, அதாவது தங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா இதுதானே நம்மளே பாத்துக்கலாமேன்னு அவங்க வந்து தானாகவே மாறி எடுத்துக்க பழகிறாங்க. மக்கள் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்குறது, இப்ப எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆன்லைன்ல இல்லைன்னா கூகுள் பண்ணி பாக்குறது, எனக்கு தலைவலிக்குதுன்னா என்ன மாத்திரை சாப்பிடலாம். அந்த மாதிரியான செல்ஃப் ட்ரீட்மெண்ட், இந்த செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து முதல்ல அவங்க விடணும். முதல்ல அதை விட்டுட்டு அவங்க சரியான நேரத்துல மருத்துவரை பார்த்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கு போகும் பொழுது அதை வந்து நிச்சயமா வந்து ஈஸியாவே நம்ம தடுத்துடலாம். அதே போல இந்த தடுப்பூசிகள் சோதனைகள் மற்றும் இந்த ஸ்கிரீனிங் ப்ராசஸ், இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுபடுகிறது. அதை வந்து நம்ம வந்து நம்முடைய மருத்துவருடைய வழிகாட்டுதல் மூலமாக நாம் அதை செய்ய வேண்டும்.
ஒரு எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு இந்த ஸ்கிரீனிங்கெல்லாம் நம்ம போகலாம்?
இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம இதை பார்க்கும் பொழுது இதை வந்து மூணு ஸ்டேஜஸாக நாம் புற்றுநோயை பற்றி நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதன்மை கட்டி பற்றி சொல்றது, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டியூமர் அப்படின்றது சொல்றாங்க. முதன்மை கட்டி, அது வந்து அந்த கட்டியினுடைய அளவை அது சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோடு, லிம்ஃப் நோடு, அந்த புற்றுநோய்க்கு அருகில் உள்ள நிணநீர்களுக்கு அது பரவி, நிணநீர் முனைகளுக்கு லிம்ஃப் நோடுக்கு பரவி இருக்கா அப்படின்னு சொல்றது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ அதாவது இந்த நிணநீர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளையணுக்கள், WBC, வெள்ளையணுக்களை கொண்ட சிறிய திசுக்களின் முடிச்சுக்களை தான் லிம்ப் நோடு அப்படின்னு சொல்றோம். இந்த இதுதான் வந்து கிருமிகள் தொற்றை எதிர்க்கிறதற்கு இவைகள் தான் மிகவும் மிகவும் இன்றியமையாதவை. அப்ப இந்த கேன்சருடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆயிருதுன்னா அந்த லிம்ப் நோட்ல பரவி அந்த லிம்ப் நோடை அது பாதிச்சிருது. அடுத்த லெவல் அப்படின்னு வரும் பொழுது, அடுத்த நிலை ஸ்டேஜ் அப்படின்னு வரும் பொழுது இது என்ன ஆயிருந்ததுன்னா புற்றுநோய் அந்த முதன்மை கட்டியிலிருந்து உடலில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு பரவிடுது. சரிதானா? அப்ப இப்படி பரவி அதுதான் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்றோம். இது மூன்றாவது ஸ்டேஜ் நிலை ஆயிருது. அப்ப இந்த புற்றுநோயின் மூன்று நிலைகள் அப்படின்னு வரும்போது டியூமர், அடுத்தது நோடு, அடுத்தது மெட்டாஸ்டேசிஸ் TNM. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த புற்றுநோயியல் சுகாதார நிபுணர்கள் தனிப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த புற்றுநோயின் அளவை எப்படி அதை கனெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியா அதனுடைய புற்றுநோயின் நிலைகளை பத்தி சொல்றாங்க.
அழகா சொன்னீங்க அந்த ஸ்டேஜஸ் பத்தி. ஸோ இது உள்ள ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர், அது எப்படி அவங்க சிகிச்சை மேற்கொள்ளணும், அந்த அவங்கள எப்படி பராமரிக்கணும், அவங்க மனதளவுல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்?
கண்டிப்பா. இப்போ இந்த புற்றுநோயை நிர்வகித்தல், மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நிர்வகித்தல் மற்றும் சிகிச்சை செய்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதல்ல வந்து அது எப்படின்னா அதனுடைய வகை, அடுத்து இந்த புற்றுநோய் எங்க உள்ளது, எந்த இடம், அடுத்தது அது எவ்வளவு பெருசா இருக்கு, அது எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத வைத்துதான் அதனுடைய மேனேஜ்மெண்ட், அதை அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போறோம் அப்படின்றது சொல்ற. அது தவிர அந்த அந்த புற்றுநோய் உள்ளவருடைய பொது ஆரோக்கியம், அவங்க வந்து பொதுவாகவே வந்து ரொம்ப வீக்கான பர்சனாக இருந்துடக்கூடாது, அவங்களுடைய பொது ஆரோக்கியத்தையும் பொறுத்தது. சரி, அடுத்தது இந்த சிகிச்சை அப்படின்னு வரும் பொழுது முதல்ல வந்து அறுவை சிகிச்சை. இதுல பாத்தீங்கன்னா புற்றுநோயில இரண்டு வகையா சொல்லுவாங்க. ஒன்று வந்து மிகவும் பாதிப்புகள் இல்லாத ஒரு வகை, அது மெலிக்னன்ட் அண்ட் பினைன்னு சொல்லுவாங்க. இந்த பினைன் அப்படின்னு இருக்கிறது வந்து அது வந்து உடல்ல பரவாது, அது வந்து ஒரு கட்டியா அப்படி அந்த கட்டியினுடைய அளவு பெருசாகும். அப்ப இந்த வந்து என்ன பண்ணிடலாம்னா நம்ம அறுவை சிகிச்சையின் மூலமாக நீக்கி விடலாம். அடுத்தது கீமோதெரப்பி, மருந்துகள் மூலமாக கொடுத்து பண்ணும் சிகிச்சை. அதுக்கடுத்து கதிர் இயக்க சிகிச்சை. இந்த கதிர் இயக்க சிகிச்சையில என்ன பண்றாங்க அப்படின்னா கதிர்வீச்சு அல்லது கதிர் இயக்கம் அதை கொடுத்து உயர் ஆற்றல் கதிர்களை பயன்படுத்தி ரேடியேஷன், அதான் ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து மக்களுக்கு இதெல்லாம் நிறைய இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருது, தெரியுது. கீமோ தெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னா நிறைய தெரியுது. அப்ப இந்த நூறாவதா நம்ம சொல்றதா இந்த கதிர் கதிரியக்க சிகிச்சை. அடுத்தது ஹார்மோன் சிகிச்சை. ஹார்மோன்ஸ் கொடுத்து, ஏன்னா நான் ஏற்கனவே அந்த காரணிகள் ஏன் ஆரம்பி ஏன் உருவாகுது, புற்றுநோய் ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது ஹார்மோன்ஸ் பத்தி நான் சொன்னேன். அப்ப அந்த அதனால அந்த ஹார்மோனையும் கொடுத்து ஒரு சிகிச்சை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நோய் எதிர்ப்பு சிகிச்சை, அப்புறம் மரபு சிகிச்சை. ஏன்னா நான் இதெல்லாம் வந்து காரணிகள் ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, இம்யூனாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது இந்த கேன்சர் உருவாவதற்கு. அப்ப அந்த காரணிகளை ஃபோக்கஸ் பண்ணியும் நம்ம அதற்கேற்றாற் போல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சிகிச்சை அடுத்து நீங்க வந்து அதை வந்து எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும், அவங்களுடைய கொடுக்க வேண்டிய கேர் என்ன, கவனிப்பு முறைகளை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்போ நம்ம எவ்வளவுதான் கேன்சரை பத்தி பேசினாலும் யாராவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து மனதளவுல சோர்ந்து போறது இயற்கை. ஆனா இது வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனா நிறைய பேர் அப்படி போராடி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர் 2012களில் உலகக்கோப்பையில விளையாண்டு மிகப்பெரிய சாதனை புரிந்த நம்ம கிரிக்கெட் பிளேயர் திரு யுவராஜ் சிங் அவர்கள் லங் கேன்சர்ல அவங்க போராடி அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ அவர் நல்லா இருக்கிறாரு. அப்ப இதோட முதல் காரியம் வந்து அவங்க வந்து தைரியத்தோட உலகை எதிர்நோக்க வேண்டும். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அது நான் சொல்ற மாதிரி பேசுவது ஈஸியா இருக்கும், ஆனா அவங்க அதை வந்து அந்த தைரியத்தோட அவங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது நிச்சயமா அவங்களுடைய அந்த மன தைரியமே அவர்களுக்கு அந்த சிகிச்சைக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுவே வந்து அந்த சிகிச்சையை இன்னுமே அந்த நல்ல எஃபெக்டிவாக இருப்பதற்கு உதவி செய்கிறது.
அதாவது மன தைரியம் வேணும், இது வந்து குணமாக்க முடியும்.
கண்டிப்பாக
நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிவடைகிறது இல்லை, இன்னும் வந்து கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். ஒரு பயம் இதெல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம மன தைரியத்தோடு இருக்கும்போது நிச்சயமா இந்த நோயை வந்து எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம்.
கண்டிப்பா மேடம். அதோட இன்னும் ஒரு விஷயத்த நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது மற்றவர்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய மற்றவருடைய உதவியும் அதற்கு தேவை. அவங்களுடைய மன ரீதியா அதை அவங்க பண்றதுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சிறு பையனுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருந்துச்சான். அவன் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் தைரியமா அட்டன் எல்லாம் பண்ணிட்டான். ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்னால பக்க விளைவாக அவனுடைய முடியெல்லாம் கொட்டி போயிருக்கான். அவனுக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் வேதனை தரக்கூடிய பக்க விளைவு தான். பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி முடியெல்லாம் கொட்டி போயிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பையனுக்கு முடியெல்லாம் கொட்டி ஆயிடுச்சு, தலை மொத்தம் மொட்டையா இருக்கு. அவன் வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோம், ரொம்ப வேதனையா இருக்கு. தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க எப்படி நம்மளை பார்ப்பாங்க, ஒருவேளை யாரும் சிரிப்பாங்களோ அப்படிலாம் நினைச்சு ரொம்ப வேதனையோட போயிருக்கான். கிளாஸ்க்குள்ள போக போறான், அவன் கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சு பாக்குறான். அந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளாஸ்ல இருக்க அத்தனை பேரும் தலையை மொட்டையடிச்சு இருந்தாங்களாம். அப்ப என்ன ஏது அவனுக்கு புரியவே இல்லை. அவன் உள்ள போய் என்னன்னு கேட்கும் போது அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம், இந்த மாதிரி நீ உள்ள வரும்பொழுது ஓ தலையில முடியில்லாம நீ மொட்டையா இருக்கிறத பார்க்க, மொட்டையா இருக்கும் பொழுது உனக்கு வேதனையா இருக்கும், ஒருவேளை எங்களை பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்க எல்லாருமே மொட்டையடிச்சுட்டோம். நீ வந்து எங்கெல்ல ஒருவனாதான் இருக்கிறே தவிர நீ வந்து இந்த கேன்சர் வந்ததுனால நீ வேற கிடையாது அப்படின்னு அவங்க அந்த பையனை வந்து அவர்களின் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்காக தங்களுடைய முடியையும், அதாவது தங்களுடைய தோற்றம், புறத்தோற்றம் என்பது முக்கியம் இல்லையா, அந்த புறத்தோற்றத்தை கூட அவனுக்காக தியாகம் பண்ண முன் வந்தாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சப்போர்ட், புரிந்து கொள்ளுதல் குடும்பத்திலேயும் கம்யூனிட்டியில சமுதாயத்திலேயும் இருந்தா கேன்சர் என்கிற பெரிய அரக்கனை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்டாயமாக வென்று விடலாம்.
அழகா சொன்னீங்க. நல்ல உணவு, நல்ல உடைப்பயிற்சி, அடுத்ததாக நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் என்வரன்மெண்ட், இதெல்லாமே இருக்கணும். இருந்தா கேன்சரை தடுக்கலாம், வந்தாலும் மன தைரியத்தோடு போராடும் போது நிச்சயமா வெற்றி பெறலாம். நன்றி மேடம், இவ்வளோ நேரம் எங்களோடு கூட உங்களுடைய நேரத்தை செலவழித்து நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. ஃபீபா வானொலி சார்பாகவும் மேயரில் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் அலைபேசி எண் 9480585042. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@fibaonline.org. நன்றி, வணக்கம்.